அன்புள்ள நண்பர்களே, பழமொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு பழமொழியாக எடுத்து எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே கள்ளன் பெரியதா காப்பான் பெரியதா என்று ஒரு பழமொழியை பற்றி ஆராய்ச்சி செய்தேன். அதில் எனக்கு தெரிந்ததை எழுதியிருக்கிறேன். அதை படிக்கிறேன், கேட்டு மகிழுங்கள். கள்ளன் பெரியதா காப்பான் பெரியதா, என்ன ஒரு வினாச்சொல் வழக்கு! ஆச்சரியமாக இருக்கிறது. யோசித்து பார்த்தால் அந்த காலத்து பெரியவர்கள் எவ்வளவு யோசித்து யோசித்து ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற ஆச்சரியமே மிஞ்சுகிறது. மா பலா வாழை என்ற ஒரு சொல் அடுக்கு உண்டு. பழங்களில் முதன்மையானது மாம்பழம், அடுத்தது பலாப்பழம், அடுத்தது வாழைப்பழம். மூன்றுமே மருத்துவ குணம் உள்ள இனிப்பான சுவையான பழங்கள். ஆங்கிலத்திலே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள். ஒரு இயந்திரத்தை கட்டுமானம் செய்ய அதே போன்ற ஒரு இயந்திரத்தை ஒவ்வொரு பாகமாக பிரித்து தலைகீழாக எண்ணிக்கை வரும்படி அடுக்கி வைத்துவிட்டு மீண்டும் அதே வரிசையில் அதை கட்டுமானம் செய்வார்கள். அதுபோல நாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் ஒவ்வொரு சொல்லாக எடுத்து அவற்றை பிரித்து அடுக்கி வைத்துவிட்டு மீண்டும் கட்டுமானம் செய்ய ஆரம்பித்தால்தான் தெரிகிறது அவர்கள் அதற்குள்ளே எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை பொதிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது. மாம்பழம் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு வரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த மாம்பழத்தின் உள்ளே இருக்கும் கொட்டையின் உள்ளே இருக்கும் மாம்பருப்பை எடுத்து உண்டாலே அதுவே சிறந்த மருந்து வயிற்றுப்போக்குக்கு. அடடா, கனிவையும் சுவையையும் வைத்து அதனுள்ளே மருந்தையும் வைத்த இறைவன் எவ்வளவு பெரியவன்! வண்டு துளைத்த பழம் இனிப்பாக இருக்கும் என்று சொல்லுவர். ஆனால் துளைத்து கொண்டு உள்ளே சென்று மாட்டிக்கொள்ளும் வண்டு ஒரு கள்ளன். அந்த கனியின் சுவையை கூட அறிய முடியாமல், சுவைக்க முடியாமல் மாங்கொட்டையின் உள்ளே மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறது. பூ மூடிக்கொண்டு காயாகி பின் கனியாகி அதை யாராவது உண்ணும்போதுதான் அது வெளியேவே வர முடியும். அதனால் கள்ளனாயிருப்பதை விட காப்பானாயிருப்பது மேலல்லவா? அதே போல மேலே முள்ளாக கரடு முரடாக இருக்கும் பலாப்பழத்தின் சுவை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த பலாச்சுளையின் உள்ளே இருக்கும் பலாக்கொட்டையை அப்படியே சாப்பிட்டால் தொண்டையை அடைத்து கொண்டு மூச்சு கூட விட முடியாமல் அவதிப்பட நேரும். ஆனால் அதே பலாக்கொட்டையை வேக வைத்து நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது கட்டை அடுப்பில் சமைப்பார்கள். எரிகின்ற கட்டை அடுப்பின் உள்ளே இந்த பலாக்கொட்டைகளை போட்டு விடுவோம். அடுப்பை அணைத்த பின் சற்று பக்குவமாக வெந்த அந்த பலாக்கொட்டையை தோல் உரித்து உண்போம். அது பலாச்சொலையை விட இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த பலாக்கொட்டை பல வியாதிகளுக்கு மருந்து என்று சொல்லுவார். அடுத்தது வாழை. வாழைப்பழமே மருந்து. வாழைத்தண்டு சாற்றினை பாம்புக்கடி விஷத்துக்கு முறிவாக அளிக்கிறார்கள். வாழைப்பட்டையில் பாம்பு கடித்தவர்களை படுக்க வைப்பர். விஷ முறிவான இந்த வாழை மரம் இருந்தால்தான் கொண்டாட்டங்களை களை கட்டும். அதே போல வாழைப்பழம் இருந்தால்தான் விருந்தே களை கட்டும். தலைவாழை இலையில் முதலில் வாழைப்பழமும் சர்க்கரையும் போட்டுவிட்டுதான் பிறகு மற்ற உணவு வகைகளை பரிமாறுவது இயல்பு. வாழைப்பழம் நம்முடைய உள் உறுப்புகளின் இயக்கத்தை எளிதாக்குகிறது, இறைப்பையின் இயக்கத்தை தூண்டுகிறது, உண்ணும் உணவுகள் செரிக்க உதவுகிறது. அந்த வாழை மரத்தை ஆராய்ந்தால் வாழை குறுத்து முளைவிட்டு பின் வளர்ந்து மரமாகி குலைதள்ளும் பருவத்திற்கு சற்று முன்பாக பெரிய பெரிய இலைகள் வருவது நின்று போய் ஒரு நாள் ஒரு பளபளப்பான ஒரு சிறு இலை தோன்றும். அதை கண்ணாடி இலை என்பர். அந்த கண்ணாடி இலை தோன்றிய பிறகுதான் குலைவிடும். அந்த குலையை சிறியதாக இருக்கும்போது அந்த கண்ணாடியிலை பாதுகாக்கிறது. பிறகு வாழைக்குலை பெரியதாக ஆகும்போது அந்த கண்ணாடி இலை அந்த வாழைக்குலைக்கு வழிவிட்டு ஒதுங்கி இருக்கும். வாழையடி வாழையாய் குருத்துக்கள் அந்த வாழை மரத்தின் கீழே தோன்றி கொண்டே இருக்கும். ஒரு வாழை மரம் வைத்தாலே அது தானாகவே ஒரு வாழை தோப்பாகும். ஒரு நல்ல பெண்மணி ஒருத்தி வந்தால் எப்படி குலம் தழைக்குமோ அதுபோல நம்மை வளர்க்கும் தாய் எப்படி நம்மை ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் வளர்த்து நாம் பெரியவனானவுடன் நம் சுகத்துக்காக நம் மகிழ்ச்சிக்காக சற்றே ஒதுங்கி கொள்கிறாளோ அதுபோல கண்ணாடியிலை ஒதுங்கி கொள்ளும். பிறகு குலையில் வாழைப்பூ தோன்றும். அந்த வாழைப்பூவில் உள்ளிருக்கும் தனித்தனியான ஒவ்வொரு மடலும் ஒரு கொத்து பூக்களை பாதுகாத்து அவை முற்றி காய்களானவுடன் மடல்கள் ஒதுங்கி கொள்ளும். இப்படி ஒவ்வொரு மடலும் இதழ் விரிந்து காப்பானாக இருந்து ஒதுங்க வேண்டிய நேரத்தில் ஒதுங்கி கொள்ளும். ஆனாலும் கடைசியாக காயாக முடியாத சில சிறு பூக்களை கடைசி வரையில் மடல்கள் மூடிக்கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கும். அந்த அமைப்பைத்தான் நாம் வாழைப்பூ என்கிறோம். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துமாறு வாழ்க்கை பாடம் நடத்தும் ஒவ்வொரு வாழை மரமும் காப்பானே என்பதில் என்ன ஐயம்? பிறகு அந்த வாழைப்பூவை மடல் பிரித்து அந்த சிறும் பூக்களை கொத்தாக எடுத்து அறிந்து அதை சமைத்து நாம் உண்ணுவோம். அப்படி சிறும் பூக்களை அறியும் போது ஒவ்வொரு சிறும் பூக்களையும் கூர்ந்து கவனித்தால் சுற்றிலும் அந்த சிறும் பூக்களின் பாகங்களும் நடுவில் தலை கொழுத்து ஒரு மொட்டுமாய் இருக்கும். அந்த மொட்டுடன் கூடிய தண்டை கள்ளன் என்று சொல்லுவார்கள். அது உடலுக்கு கெடுதியானது. ஆகவே அந்த கள்ளனை நீக்கிவிட்டுத்தான் சமைப்பர். அதை காட்டித்தான் உள்ளே கள்ளன் ஒளிந்திருக்கிறான் பார் என்று என் அன்னை கூறுவார்கள். கள்ளன் பெரியதா காப்பான் பெரியதா? நாம் எல்லோருமே கள்ளர்கள். காப்பான் இறைவன் ஒருவனே. அதனால் காப்பானிடம் காட்டிக்கொள்ளாமல் நாம் ஒளிய இடமே கிடையாது என்பதை உணராமல் நம்மின் உள்ளுக்குள்ளேயே நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். கள்ளனே காப்பானாகவும் காப்பானே கள்ளனாகவும் இருந்த மாயக்கண்ணனை கேட்டால்தான் தெரியும் கள்ளன் பெரியதா காப்பான் பெரியதா என்று. நன்றி, வணக்கம்.